வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாவட்ட பொருளாளர் எழுத்தாளர் திரு சோழச்சி அவர்கள் வாலியின் வரிகள் வாழ்க்கையின் வழிகள் என்ற தலைப்பில் கவிஞர் வாலி பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
புதுகை பண்பலையின் நேயர்களுக்கு சோழச்சியின் அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஏதோ ஒருவித திரை இசை பாடலை கேட்டுக்கொண்டும் முணுமுணுத்து கொண்டும் பயணித்து கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் திரை இசை பாடல்கள் மனித வாழ்வோடு இரண்டர கலந்தது. 15,000 மேற்பட்ட திரை இசை பாடல்களை வழங்கிய மகா சக்கரவர்த்தி கவிஞர் வாலி. 4 தலைமுறை அல்ல, 4,000 தலைமுறை வந்தாலும் இந்த பூமி உள்ளவரை அழியாத திரை இசை பாடல்களை தந்தவர் கவிஞர் வாலி. அனைத்து தலைமுறையும் நின்று ரசிக்கக்கூடிய வகையில் சுவாரஸ்யமான பாடல்களை, வாழ்க்கைக்கு ஏற்ற பாடல்களை, வாலிபர்கள் ஏற்றுக்கொள்ளும் பாடல்களை, வயதானவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பாடல்களை, இளையவர்கள் முதியன்றெல்லாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமான பாடல்களை எழுதி குவித்தவர் கவிஞர் வாலி அவர்கள். 1985 வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படிக்காதவன் படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். ராஜாவுக்கு ராஜா நாண்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை, அந்த பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடல் எதை குறிக்கும்னா, இப்பொழுதும் சொல்வார்கள், எனக்கு நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு யாருமே இல்லை என்றெல்லாம் சில தன்னம்பிக்கையோடு சொல்வதை பார்க்க முடியும். அதை குறிக்கும் விதமாக அந்த பாடல் இருக்கும். அதில் ஒரு ஹைலைட்னு சொல்லுவான், அது மிக முக்கியமான சமூகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்தமான வரிகள். அடுத்தவனை கெடுத்ததில்லை, வயிற்றில் தான் அடித்ததில்லை, உழைப்பை நம்பி பொழைச்சி இருக்கிறேன், நான் உண்மையாக ஊருக்கு இல்லை, ராஜாவுக்கு ராஜா நாண்டா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்லை என்று எழுதியிருப்பார். அப்படி வாழும் காலம் முழுவதும் ராஜாவாக வாழ்ந்து முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் கவிஞர் வாலி அவர்கள். எழுத்து உலகத்திற்கு வரக்கூடிய அனைவருமே தன்னுடைய இயற்பெயரை மறைத்து புனைப்பெயரில் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி TS ரங்கராஜன் என்கிற இயற்பெயரோடு வந்த கவிஞர் வாலி அவர்கள் வாலி என புனைப்பெயரை வைத்துக் கொள்கிறார். 2007-2006 என்று நினைக்கிறேன், புதுக்கோட்டையின் மூத்த எழுத்தாளர் ஐயா விஜயா சிவகாசிநாதன் அவர்களுடன் நான் சென்னை மயிலாப்பூர் உட்லண்ட்ஸ் ஓட்டில் நடக்கக்கூடிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு சென்றிருந்தேன். ஒரு கட்டுரை நூல், வேமன் பதிப்பகத்தில் வெளியிட்ட கட்டுரை நூல். அந்த நூலை வெளியிட்டு சிறப்பு செய்யக்கூடியவர் கவிஞர் வாலி அவர்கள். அன்றைக்குத்தான் முதலில் கவிஞர் வாலி அவர்கள் நேரிலே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஐயா விஜயா சிவகாசிநாதன் அவர்களுடன் நான் சென்றிருக்கிறேன். அந்த நூல் வெளியீட்டு விழாவில் உலகத்தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் டாக்டர் வாசவன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். வாசவன் அவர்களும் ஐயா வாலி அவர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது மேடையிலே டாக்டர் ஐயா வாசவன் அவர்கள் பேசுகின்றார், ரங்கராஜனுக்கு வாலின்னு பெயரை பரிந்துரை பண்ணதே நான் தான், வாலின்னு பேரை வையே, நீ ராமாயணத்தில் வரக்கூடிய வாலியை போல் நீ பழம் புரிந்தியவனாக நீ வருவ அப்படின்னு நான் சொன்னேன், அதனால் அவன் வாலின்னு பேரை வச்சுக்கிட்டான், அப்படி மாதிரி வாடா போடாங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து பேசிய கவிஞர் வாலி அவர்களும் அதற்கு மறுப்பு சொல்லவே இல்லை. ஆமோதிப்பது போல் அவர் டாக்டர் ஐயா வாசன் அவர்களை சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு சொன்னார், ஆம், வாசவன் சொல்வது உண்மைதான், நான் அதை நினை மனதில் வைத்து தான் அதை ஏற்றுக்கொண்டு நான் வாலி என்று பெயர் வைத்துக்கொண்டேன், அதுக்காக பெரிய வரலாறுலாம் கிடையாது என்று சொன்னார்கள். தோழர்களே, இதை ஏன் சொல்கின்றேன் என்று சொன்னால், அவர் தெரிந்து வைத்தாரோ தெரியாமல் வைத்து கொண்டாரோ தெரியாது, எப்படி ராமாயணத்தில் வாலி வீரமிக்கவனாக பழம் பொருந்திய மாவீரனாக வளம் வந்தானோ, அதே போல் கவிஞர் வாலி அவர்கள் பாட்டு சக்கரவர்த்தியாய் பழம் பொருந்திய கவிஞனாக, வீரமிக்க கவிஞனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் சாத்தியமான உண்மை. கவிஞர் வாலி அவர்கள் முண்டாசு கவிஞர் பாரதி பாரதிதாசன் கவிதைகள் மீது மிகுந்த அளவற்ற பற்று கொண்டவர். தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி வாசித்ததன் விளைவாகத்தான் சிறு வயதில் கவிஞர் வாழியவர்களுக்கு கவிதை எழுத வேண்டும் என்கிற ஆர்வமே பிறக்கிறது. எல்லோராலும் கவிதை எழுதிவிட முடியுமா, எல்லோராலும் பாடல் எழுதிவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. எழுதுவதற்கும் முதலில் மொழி பற்று தேவை, மொழியின் மீது ஒரு தீராத காதல் தேவை. அதே போல் வழியையும் வாழ்க்கையையும் உணர்ந்தவரால் மட்டும்தான் கவிதையோ பாடலை எழுதிவிட முடியும். யதார்த்தமாக எல்லோராலும் எழுதிவிட முடியாது. மனித வாழ்க்கையை பார்க்க வேண்டும், உற்று நோக்க வேண்டும், அதன் மீது ஒரு கோபம் வர வேண்டும், அல்லது அதன் மீது ஒரு ரசனை வர வேண்டும், அதை எப்படியாவது எழுதிவிட மாட்டோமா என்று எண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் கவிதைகளோ பாடல்களோ பிறக்கும். அப்படி கவிஞர் வாழி அவர்கள் எழுதுவதற்கு மிக முக்கியமாக இருந்தது தமிழ் இலக்கியங்கள் மீது கொண்ட ஆர்வம். ஆர்வம் மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து வாசித்தார். வாசித்தன் விளைவால் தான் அவரால் அற்புதமான பாடல்கள் எல்லாம் தர முடிந்தது. கவிஞர் வாழியவர்கள் எடுத்த உடனே புகழின் உச்சுக்கு வந்து விட்டாரா என்றால் கிடையாது. அவருக்கு அழகர் மலை கல்வன் என்கிற படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பாடல் எழுதுவதற்கு. அந்த ஒரு பாடலும் சூப்பர் ஹிட் என்றுதான் சொல்ல வேண்டும். அற்புதமான பாடலை எழுதினார். முதல் பாடல், நிலவும் தாரையும் நீயம்மா, உலகும் ஒரு நாள் உனதம்மா, நிலவும் தாரையும் நீயம்மா, உலகம் ஒரு நாள் உனதம்மா என்று தாய் தன் மகளை வைத்து கொண்டு பாடுவதாக எழுதிய முதல் பாடல் அன்றைய காலம் மட்டுமல்ல இப்பொழுதும் அது ஹிட்டான பாடல்தான். சரி, ஒரு ஹிட்டான பாடலை கொடுத்து விட்டார்கள், அதற்காக தொடர்ந்து வாய்ப்பு கிடைத்ததா என்றால் அது கிடையாது. வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்பதற்காக துவண்டு விடவில்லை. ஏற்கனவே மொழியின் மீது தீராத காதல் உள்ளவர் கவிஞர் வாழி. தொடர்ந்து வாசித்தார். வாசித்தது மட்டுமில்லாமல் வாய்ப்பு கிடைக்கும்போது தன்னை நிரூபிக்க வேண்டும் என்கிற முழு மூச்சோடு தொடர்ந்து கவிதைகளை எழுத ஆரம்பித்தார். அப்படி எழுத ஆரம்பித்தின் விளைவுதான் அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைத்தது. அவர் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் தன்னை யார் என்று நிரூபிக்கக்கூடிய அற்புதமான பாடல்களை தந்ததால் மட்டும்தான் அவரால் உச்சந்தொட முடிந்தது. கவிஞர் வாழி அவர்கள் திரைத்துறையில் எழுதி வந்த காலத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிகுந்த சவாலாக இருந்தார். என்ற மிகப்பெரிய சக்கரவர்த்தி, கவி பேரரசுகளின் சாம்ராஜ்யம், ஆம் கண்ணதாசன் என்கிற பெரிய சாம்ராஜ்யம் திரைத்துறையில் ஆட்கொண்டிருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்தில் கிடைத்த ஒன்றிரண்டு வாய்ப்புகளையும் கவிஞர் வாழி நழுவ விட்டதே கிடையாது. என்னதான் இருந்தாலும் பரவாயில்லை, எழுதி தீருவோம் என்று சொல்லி கொடுத்த மெட்டுகளுக்கெல்லாம் பாடல் எழுதி கொடுத்து அசத்தியவர் கவிஞர் வாழி. பொதுவாக இயக்குநர்களும் இசையமைப்பாளர்களும் வாய்ப்பு கொடுத்து விட்டார் என்பதற்காக உடனே பாடல் எழுதிவிட மாட்டார் கவிஞர் வாழி. அந்த நாயகன் யார், அந்த கதை என்ன என்பதெல்லாம் உள்வாங்கிக் கொள்வார். உள்வாங்கி கொண்டு இந்த நாயகனுக்கு இந்த வரிகளை போட்டால் அந்த பாடல் எடுபடுமா என்று பார்ப்பார். ஒரு சோம்பலோடு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனுக்கு வீரமிக்க பாடலை கொடுத்தால் நேயர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அங்கீகரிக்க மாட்டார்கள். அப்படியானால் அந்த கதாநாயகனுக்கு ஏற்ற வரிகளை பயன்படுத்தி ஒரு நல்ல பாடலை கொடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். இப்போ உதாரணமாக தசாவதாரம் படத்தில் ஒரு பாடல் உண்டு. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லடி தெரியாது. இந்த பாடல் உலக நாயகன் கமலஹாசனுக்காகவே எழுதப்பட்ட பாடல். இந்த பாடல், இந்த பாடல் வரிகள் வேறு எந்த கதாநாயகனுக்கும் பொருந்தாது, ஆனால் கமலஹாசன் அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல் கவிஞர் வாழியின் பாடல்களில் ஏதோ ஒரு தத்துவார்த்தம் இருக்கும், ஒரு சமூக நோக்கு இருக்கும். அந்த கல்லை மட்டும் கண்டால் அந்த வரி இன்னொரு வரியில் இருப்பார் வந்து, ஈனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான் என்று சொல்வார். ஈனக்கண்ணால் பார்த்தால் யாவும் குற்றம்தான், ஞானக்கண்ணால் பார்த்தால் யாவும் சுற்றம்தான், கல்லை மட்டும் கண்டால் என்று அற்புதமான படையில் இருப்பார். அதே போல் கதாநாயகன் யார், இந்த கதாநாயகி யார், அந்த கதை என்ன என்பதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு எழுதுவதில் தேர்ந்த வல்லவராக இருந்தார் கவிஞர் வாழி அவர்கள். அதே போல் கவிஞர் வாழியின் பாடல்களில் சொற்களஞ்சியம் நிறைந்திருக்கும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படகோட்டி படம் பயங்கரமான வெற்றி படம். அந்த வெற்றி படத்திற்கு ஒரு பாடல் எழுதியிருப்பார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற ஒரு பாடல். அதில் வரும் ஒரு சமுதாய அக்கறை எழுதியிருப்பார். அதுலேருந்து மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. இந்த பாடல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காகவே எழுதப்பட்ட பாடலாகவே அமைந்தது. 1965 கலங்கரை விளக்கம் திரைப்படம் வெளியாகிறது. அந்த படத்தில் கதாநாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், சரோஜாதேவி அவர்களும் நடித்த அந்த படம். ஒரு அற்புதமான ஒரு பாடல். இப்போ கடைக்கு போனால் ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வருவோம், இதுதான உண்மை. இப்போ கவிதையை இப்படி ஆரம்பிக்கும், காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், ஒரு நயம் இருக்கிறது. இப்போ அடுத்த வரி தான் ரொம்ப மிக முக்கியமானது. கவிஞர் வாலி இங்கே போடுகிறார் என்னன்னா, அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்ன ஆனால். எப்படி அற்புதமான வரி பார்த்தீங்களா? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கன்னி என்ன ஆனால். ஒரு ரசிக்கக்கூடிய எவ்வளவு நெருக்கம் நிறைந்த ஒரு பாடலை வழங்கியிருப்பார். புரட்சித் தலைவர் அவர்களை உச்சத்திற்கு கொண்டு போனது இந்த பாடல் வரிகள் தான். இது போன்ற பாடல்கள் தான் புரட்சித் தலைவர் அவர்களை மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் செல்வாக்கு மிகுந்த கதாநாயகனாக உருவாக்கியது என்று சொன்னால் அவர் படத்தில் வந்த பாடல்கள் தான் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. கவிஞர் வாலி அவர்கள் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விசுவநாதன், இசை ஞானி இளையராஜா, இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் என்பதோடு நின்று விடாமல் இப்பொழுது இளைஞர்களின் இசை நாயகனாக வந்திருக்கக்கூடிய அனிருத் அவர்களிடமும் இணைந்து பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இப்போ நிறைவாக ஒரு பாடல் எழுதுகிறார். அனிருத் இசையிலும் பாடல் எழுதுகிறார். மெல்லிசை மன்னர் எம்.எஸ்.வி. அவர்களும் எழுதுகிறார், இசைஞானியோடு எழுதுகிறார், இசைப்போடு எழுதுகிறார், அனிருத் அவர்களும் இணைந்து ஒரு பாடல் எழுதுகிறார். சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த படம் எதிர்நீச்சல், அந்த படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போலே வந்தாயே, வாவா என் வெளிச்சப்பூவே வா, உயிர் தீட்டும் உயிலே வா, குளிர் நீக்கும் வெயிலே வா, அழைத்தேன் வா அன்பே வா, மின்வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போலே வந்தாயே என்று எழுதியிருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், தலைமுறை கடந்தும் கொண்டாடக்கூடிய பாடல்களை தந்தவர் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் வாலி அவர்களுடைய தனி சிறப்புன்னா கடினமான சொற்கள்லாம் இருக்காது, எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய நடையில் இருக்கும். இப்போ உதாரணமாக தை மாதம் வந்து அறுவடை தினம், பொங்கல் விழா கொண்டாடக்கூடியது. அப்போ பார்த்தோம்னா கிராமங்கள் தோறும் காடுகள் தோறும் பூக்கள் பூக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அனைத்து பூக்களும் அப்போ தான் பூக்கு, காட்டில் உள்ள பூக்கள்லாம். வருஷம் 16 படத்தில் நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு ஒரு பாடல் இருப்பார்கள். குஷ்பு அவர்கள் கதாநாயகன் நடித்த அந்த படம். பூ பூக்கு மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம், சின்ன கிளிகள் பறந்து ஆடு, சிந்து கவிகள் குயில்கள் பாடு, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும். அற்புதமான பாடல். அந்த பாடலை இன்றைக்கும் கேட்டு ரசிக்க முடியும். கவிஞர் வாலி அவர்கள் யாரென்றே தெரியாத இளைய தலைமுறை கூட இந்த பாடலை கேட்டால் நின்று ரசித்து விட்டு செல்லக்கூடிய அற்புதமான எளிய நடைமிக்க பாடலை வழங்குவதில் எழுதியதில் வல்லவராக திகழ்ந்தார் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் வாலி அவர்களிடம் நிறைய நேர்காணலே சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு பிடிச்ச அல்லது மனசில் நீங்காத பாடல் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவர் 2-3 பாடலை அடிக்கடி சொல்லியிருக்கின்றார். அதையும் ஒரு பாடல் எழுதிய அனுபவத்தை சிலாகித்து சொல்லுவார்கள். இயக்குனர் சங்கரவனிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது என்று கதாநாயகி கேட்பது போல ஒரு பாடல். அதுக்கு அந்த புலவன் வந்து கதாநாயகன் கதாநாயகி, கதாநாயகன் சொல்கிறாங்க, அந்த புலவனாக இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கு தெரியாது, இல்லை நீயே சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரியான அந்த பாடல் அமைத்திருக்கும். இதை எழுதிட்டு சங்கரட்டை கேட்டிருக்கா இயக்குனர் சங்கரட்டா. அவர் இயக்குனர் சொல்லியிருக்காரு, இது என்னது எறும்பின் வாயை விட சின்னது, அது என்னன்னா அது என்ன இருக்கும் அப்படின்றா. இங்கே உள்ளவ எல்லாருக்குமே தெரியல. அதுக்கு இயக்குனர் சங்கர் அவர்கள் சொன்னாங்களாம், கவிஞரை எதையும் ஒப்பேற்றாமல் சரியாக நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னாலாம். அதற்கு கவிஞர் வாலிபர் சொல்லியிருக்கிறார், எறும்பின் வாயை விட சின்னது அது தின்னது என்று எழுதியிருக்கிறார். எறும்பின் வாயை விட சின்னது அது என்னது அப்படின்னா அது தின்னது. இப்போ எறும்பின் வாயை சின்னமாக இருக்குது, அது திங்கிற உணவு எதாக இருக்கும், ரொம்ப சின்னமாக தானே இருக்கும். அதை சொன்னதாக இயக்குனரே சொன்னதாகவும் கவிஞர் வாலிபர்கள் சிலாகித்து பல நேர்காணல்களை சொல்லியிருக்கிறார்கள். இது அடுத்து இன்னொரு பாடலையும் சிலாகித்து சொல்லுவார்கள். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே என்ற ஒரு அற்புதமான பாடலையும் தனக்கு பிடித்ததாகவோ அதுக்கு பிறந்த கதையையும் சிலாகித்து சொல்லியிருக்கிறார் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் வாலி அவர்களை ஒருமுறை அவருடைய நண்பர் ஒருவர் திருச்சிராப்பள்ளிக்கு அழைத்து வந்திருக்கிறார். எப்படி என்றால் புகழின் உச்சியில் இருந்த தொடக்க காலகட்டம். திருச்சிக்கு அழைத்து வந்து அந்த நண்பர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு மிக முக்கியமான ஒருவரை நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன் அப்படின்ட்டுருக்கா. யார் அப்படின்ட்டுருக்காங்க, ஒரு ஓலை குடிசையை விட்டு திருச்சிராப்பள்ளியில் அந்த வீட்டுக்கு நுழைந்து கவிஞர் வாலியும் அந்த நண்பரும் உள்ளே போகிறார்கள். ஒரு வயதான ஒரு அம்மா உள்ளே இருக்கிறார். கவிஞர் வாலி அவர்களுக்கு இது யார் என்று தெரியவில்லை. நண்பர் சொல்கிறார், நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்களே முண்டாசு கவிஞன் பாரதி அவருடைய மனைவி செல்லம்மாள் என்று சொல்கிறார். அவர் கவிஞர் வாலி கண்ணீரோடு காலை தொட்டு வணங்கியிருக்கிறார். எப்பேற்பட்ட கவிஞன் முன் வாழ்ந்து இந்த பூமியில் அவருடைய மனைவி படும் துயர் இப்படியா என்று வருத்தப்பட்டிருக்கிறார். நான் கடவுளை கண்டதில்லை, கடவுளாக செல்லம்மாவை பார்க்கிறேன் பாரதியை பார்க்கிறேன் என்று சொல்லி செல்லம்மா அவர்களை தொட்டு வணங்கியதாக ஒரு நேர்காணலை சொல்லியிருப்பார்கள். கவிஞர் வாலி அவர்கள் நெஞ்சுக்கு நெருக்கமானவராக பலருக்கும் திகழ்ந்திருந்தாலும் நகைச்சுவை உணர்வு மிக்கவர். ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகம் சுற்று வாலிபன் படம் எடுக்கிறதா அறிவிப்பு கொடுத்தாச்சு. அந்த நேரத்தில் கவிஞர் வாலி அவர்களுக்கும் புரட்சித் தலைவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை, பேச்சுவார்த்தை இல்லை அவ்வளோவா. இருந்தாலும் சத்யா ஸ்டுடியோவுக்கு கவிஞர் வாலி போயிட்டார். உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டில் புரட்சித் தலைவர் இருக்கா, உள்ளே போனேன் நான் புரட்சித் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு கவிஞர் வாலி சொல்லியிருக்கா. நீங்களே போய் உள்ளே பாருங்கள், கை காமிச்சிட்டாங்க இங்கே உள்ளவங்கலாம். உள்ளே போனோடனே புரட்சித்தலைவரை பார்த்து கவிஞர் வாலி கேட்டுக்காரு, உலகம் சுற்று வாலிபன் ஒரு படம் எடுக்க போறீங்களா உள்ள கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்க. ஆமாம் அதே அறிவிப்பை பார்த்துருப்பியே பார்த்து வர்றியான்னு இருக்கா. ஆமாம் அப்படின்னு இதே உனக்கு தெரியுமே அப்படின்ட்டு இருக்கா. அந்த படத்தில் உலக சுற்று வாலிபன் படத்தில் கவியரசு கண்ணாசு அவர்களை வைத்து தான் எல்லா பாடலுமே எழுதுவது என்று முடிவு செய்து விட்டார் புரட்சித்தலைவர். சீதை கேள்விப்பட்டது தான் சத்யா ஸ்டுடியோவுக்கு கவிஞர் வாலி செல்கிறார். அப்பொழுது கவிஞர் வாலி வந்து புரட்சித்தலைவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் உலக சுற்று வளைவன்னு படம் எடுத்துக்கோங்க, ஆனால் நான் இல்லாமல் அந்த படம் எடுக்க முடியாது, என் பேர் இல்லாமல் அந்த படம் எடுக்க முடியாதுன்றக்கா. ஏன் அப்படி சொல்கிற, ஆனால் எடுத்துருவேன்றக்காரு. எப்படி எடுப்பீங்க அப்படிக்கா. நான் எடுப்பேன் அப்படிக்காரு பிரச்சனை வரும், ஆனால் எடுக்க முடியாது, நான் இல்லைனாக்கா அந்த படம் இப்படித்தான் வரணுக்கேன், உலகம் சுற்றும் பண் அப்படித்தான் வரணுக்காரு. அவர் பிரச்சனை வர நினச்ச என்ன இருக்காரு, திரும்பிருக்காரு, உலகம் சுற்றும் பண் அப்படி தான் வரேன், ஏன்னா வாலி எடுத்தாச்சுனாக்கா இங்கே பண்ணு தான் இருக்குன்றக்காரு. உடனே இதை கேட்ட புரட்சித்தலைவர் வந்து கக்கன்னு சிரிச்சுட்டு, சரி சரி போய் உள்ளே போய் ஒரு பாட்டு எழுது அப்படின்னாராம் புரட்சித்தலைவர். அப்போ தான் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாறு அப்படிங்கிற ஒரு பாடலை அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எழுதியிருப்பார். அப்படி நகைச்சுவை உணர்வாலும் பல நாயகர்களை கட்டி போட்டவர், ரசிகர்களையும் கட்டி போட்டவர் கவிஞர் வாலி அவர்கள். காலங்கள் மாறினாலும் தமிழின் மனமாக காற்றில் இசைத்து கொண்டே இருக்கும் பல தலைமுறைகள் கொண்டாடும் பாடல்களை தந்தவர் கவிஞர் வாலி. மடை திறந்து தாவும் நதிகளையினான் மனம் திறந்து கூவும் சிறு குயில்தான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பழித்தது மடை திறந்து தாவும் நதிகளைதான் என எண்ணற்ற பாடல்களை தந்து இந்த மண்ணை மகிழ்ச்சி படுத்திய கவிஞர், மிகப்பெரிய உச்சம் தட்ட கவிஞர் வாலி என்று சொன்னால் அது மிகையாகாது. கவிஞரின் பாடல்களில் உவமை ஊமையம், எடுத்துக்காட்டு எல்லாமே இருக்கும். அப்படித்தான் மதுரையில் பறந்த மீன்கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரன் வில்லை புருவத்தில் கண்டேனே, தஞ்சையில் பறந்த புலிக்கொடியை உன் பெண்மையில் கண்டேனே, இவை மூன்றும் சேர்ந்து தோன்றும் முன்னை தமிழகம் என்றேனே என்று ஓமை பட எழுதுவதிலும் வல்லவராக திகழ்ந்தவர் கவிஞர் வாலி. கவிஞர் வாலி அவர்கள் திரை இசை பாடல்களை மட்டும் தந்தவர் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவரோட நிறைவேறாத ஒரு ஆசை, ஆனந்த விகடனில் எப்படியாவது ஓவியராக சேர்ந்துவிடும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். மிகச்சிறந்த தீவிரமான ஓவியராகவும் இருந்திருக்கிறார். ஓவிய கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருந்திருக்கிறார். ஓவியங்களையும் நிறைய தீட்டியிருக்கிறார். அப்படி தீட்டிய கவிஞர் வாலி அவர்களை ஆனந்த விகடனே அவரை கொண்டாடியது. 2007 அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என எங்கோ ஒரு மூலையில் எங்கேயும் எப்போதும் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் ஒலித்து கொண்டே இருக்கும். கவிஞர் வாலி அவர்கள் இன்று உயிருடன் இருந்து இளைஞர்களிடம் உரையாடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் என்ன சொல்லியிருப்பார்? இன்றைய தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் நீங்கள் தொழில்நுட்பத்தை உள்வாங்கிக் கொண்டு இயங்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழை ஆழமாக கற்று மனித நேயத்துடன் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அவருடைய பாடல்களும் நிறைய பாடல்கள் மனித நேயத்தையும் தமிழையும் உள்வாங்கி கொண்ட பாடல்கள். அதே நேரத்தில் தொழில்நுட்பத்தை உள்வாங்கி கொண்டவர் கவிஞர் வாலி அவர்கள். கவிஞர் வாலி அவர்களை இன்னும் அளவுக்கு அதிகமாக நாம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொற்களை இசையாக்கிய பெரும் கவிஞர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த மாய வித்தைகளை கற்ற ஒரே கவிஞன் கவிஞர் வாலி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால், எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கு, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊறு வைக்குமே என்று சொல்லி அனைத்து இளைஞர்களையும் அனைத்து குழந்தைகளையும் தட்டி எழுப்பி மிகச்சிறந்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்கான பாடல்களை, தத்துவ பாடல்களை, காதல் பாடல்களை, சமூக சீர்திருத்த பாடல்களை எழுதி மண்ணின் அசைக்க முடியாத மாபெரும் கவிஞனாக விளங்கிய கவிஞர் வாலி அவர்களை உள்ளத்தில் வைத்து கொண்டாடுவோம். உலகம் உள்ளவரை கவிஞர் வாலியின் புகழ் நிலைத்திருக்கும். தமிழ் போல் அவரின் புகழும் நீடித்திருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதுவரை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும், புதுகை பண்பலை நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் சோழச்சி. நன்றி.
நேயர்களே, இதுவரை கவிஞர் வாலியின் வரிகள் பற்றி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய எழுத்தாளர் திரு சோழச்சி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.